We welcome you to the General Relief Society meeting.
Yes, Mr. President, we have been talking about the Anglican Sabayin. யூட்டாவின் சல்லேக் சிட்டியில் மாநாட்டு மையத்தில் இந்த அழகிய மாலை பொழுதில் நாம் ஒன்றாக கூடியுள்ளோம். நீங்கள் அனைவரும் கூடியிருப்பதை குறித்து மகிமையான தோற்றம். உலகெங்கிலும் ஒத்தாசை சங்க சகோதரிகளின் கூட்டங்கள் கூடியிருக்கின்றன அறிகிறோம். இந்த ஒளிபரப்பை எங்கிருந்து பார்த்தாலும் உங்கள் ஒருவர் மீதும் உங்கள் அன்பை எங்களுக்கு உணர முடியும் என நம்புகிறோம். இக்கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிற தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் நான் நடத்துமாறு சொன்னார். என் பெயர் சகோதரி லிந்தா கே பர்டன். நம்முடைய இன்றிரவில் தலைவர் மான்சனும் அவரது ஆலோசகர்களான தலைவர் ஹென்ரி பி ஹைரிங்கும் தலைவர் டியேட்டர் உல்டர்ப்பும் இருப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். பன்னிரவு அப்போஸ்தலர் குழுமத்தின் மூப்பர் ஜெஃப்ரி ஆலண்ட் மற்றும் கிறிஸ்டபர்சன் மற்றும் மேலும் சபையின் தலைமை தாங்கும் ஆயத்தின் ஆயர் கெரி இ ஸ்டீவன்சனையும் வரவேற்கிறோம். இச்சகோதரர்களை நாம் நேசிக்கிறோம், ஆதரிக்கிறோம். மேலும் மேடையில் அமைந்திருப்பவர்கள் எனது அன்பான ஆலோசகர்கள் சகோதரிகள் கேரல் எம் ஸ்டீவன்ஸ் மற்றும் லிண்டா எஸ் ரீவ்ஸ் நாங்கள் இருக்கிறார்கள். நாங்கள் பெற்றுள்ள வாய்ப்புக்காக நன்றியுள்ளதாக இருக்கிறோம். இங்கு வருகை தந்துள்ள இளம் பெண்கள் மற்றும் ஆரம்ப வகுப்பு பொது தலைமையின் மற்றும் வாரிய உறுப்பினர்களை அங்கீகரித்து பாராட்டுகிறோம். பார்வையாளர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மற்றும் தொலைக்காட்சி செயற்கைக்கோள் இளையதளம் மற்றும் பிற நூல தொழில்நுட்ப வடிவங்கள் மூலம் நம்மோடு இணைபவர்களையும் வரவேற்கிறோம். நாம் கடந்த முறை சந்தித்த போது ஊழிய வயது பற்றிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த தலைவர் மான்சனருக்கு பிறகு எமிலி வாட்லியின் வழிநடத்தலின் கீழ் பானி குட்லிஃபின் ஆர்கன் வாசிக்க இன்றிரவு இசையூட்டாவின் ப்ரோவோவிலிருந்து ஊழிய பயிற்சி மையத்தின் ஊழிய சகோதரிகளால் வழங்கப்படுவது பொருத்தமாக தோன்றுகிறது. சேர்ந்த இசைக்குழுவின் கூட்டத்தினரும் ரிடீமர் ஆஃப் இஸ்ரேல் பாடி இக்கூட்டத்தை தொடங்குவார். பின்பு ஒத்தாசை சங்க பொது வாரியத்தில் அங்கத்தினராக சேவை செய்யும் சகோதரி லாரின் ஸ்வென்சனால் ஆரம்ப ஜபம் அளிப்பார்.
Father in heaven,
இந்த நல்ல வேளையிலே நாங்கள் கூடியிருப்பதற்காக உம்மிடத்தில் நன்றி கூறுகிறோம். இந்த நிவாரணக் குழுவின் கூட்டத்தில் கூடியிருப்பதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் ஒருவரோடு அன்பாயும் சகோதரத்தனத்தை பகிர்ந்து கொள்வதற்காக கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கிருக்கும் தீர்க்கதரிசியும் இங்கிருக்கும் மற்ற ஊழியக்காரங்களையும் தீர்க்கதரிசி தலைவர் மான்சனையும் ஆசீர்வதித்து இங்கே ஒவ்வொருவர் பேசுவதையும் ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் கூறுகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனதில் படியபடியான நீர் ஆதரிப்பீர் என நம்புகிறோம். இங்கிருக்கும் ஊழியக்கார சகோதரிகள் அனைவரும் இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அளிக்கும் போதும் மற்றவர்கள் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரங்களை தர வேண்டுமா இடத்துல கேட்கிறோம். நாங்களும் உமக்கு ஊழியக்காரர்களாய் செயல்படக்கூடிய திறனை எங்களுக்கு தர வேண்டுமா இடத்துல கேட்கிறோம். உம்முடைய குமாரன் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பிற்காக உம்மிடத்தில் நேசிக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களோட இருக்கக்கூடிய உம்மிடத்தில் கேட்கிறோம். இங்கே இருக்கும் அனைவருமே ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம். நீர் கொடுக்கிற இங்கே கொடுக்கிற ஒரு செய்தியை நாங்கள் கேட்கும்படியாக கேட்கிறோம். இந்த ஜெபத்தை இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஆமீன்.
Thank you sisters for that.
அந்த பாடலுக்காக நன்றி சகோதரிகளே. இப்பொழுது உங்களோட பேசுவது எனக்கு எனது சாக்கியம். எனது குறிப்புகளின் முடிவில் இரு தொடர் பாடல்கள் Go Forth with Faith மற்றும் As Sisters in Zion சேர்ந்து செய்குழு நம்மை மகிழ்விக்கும். பின்பு ஒத்தாசை சங்க ஆலோசகர் சகோதரி கேரல் எம் ஸ்டீவன்ஸ் நம்முடையே பேசுவார். அவரை தொடர்ந்து ஒத்தாசை சங்க இரண்டாம் ஆலோசகர் சகோதரி லிண்டா ஹெஸ் ரீவ்ஸ் பேசுவார். பின்பு சேர்ந்து செய்குழுவும் கூட்டத்தினரும் இணைந்து இன்று ஐ வில் கோ வெர் யூ வாண்ட் மீ டு கோ என பாடுவார்கள்.
என்னுடைய இருதயத்தை தொட்ட ஒரு கதை பகிர்ந்து கொள்வதில் நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். ஒரு மாலை பொழுதியில் ஒரு மனிதன் அவனது 5 ஆடுகளை இரவிற்கு கூட்டுக்குள் வர அழைத்தான். அவன் சாதாரணமாக வாருங்கள் என்று அழைத்த போது உடனே 5 தலைகளும் நிமிர்ந்து பார்த்து அவனை நோக்கி திரும்பியதை அவனுடைய குடும்பத்தினர் மிகுந்த ஆர்வத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தனர். 4 ஆடுகள் அவனை நோக்கி மிக வேகமாய் ஓடின. மிகுந்த அன்பான கரிசனத்தோடு 4 ஆடுகளின் ஒவ்வொன்றையும் தலையையும் அவன் தட்டினான். அவனுடைய குரலை ஆடுகள் அறிந்து அவனை நோக்கின. ஆனால் 5வது ஆடு ஓடி வரவில்லை. ஒரு பெரிய பெண் ஆடான அது முரடாயும் வழி தப்பி போவதாயும் எப்போதும் பிற ஆடுகளை வழித்தவறி நடத்துவதாகவும் அதை பற்றி புகார் செய்த அந்த சொந்தக்காரர் சில வாரங்களுக்கு முன்பு தான் அதை கொடுத்தார். புதிய சொந்தக்காரர் ஆட்டை ஏற்றுக்கொண்டு சேர்ந்து தங்க அது கற்றுக்கொள்ளும் என ஒரு சில நாட்களுக்கு அவனுடைய சொந்த களத்தில் கட்டி கவித்தான். இறுதியாக அவன் கழுத்தில் ஒரு சிறிய கயிறு மட்டுமே கட்டப்பட்டு இனியும் அம்பில் கட்ட வைக்கப்படாதவரை அவனையும் பிற ஆடுகளையும் நோக்க பொறுமையாக அதற்கு அவன் கற்றுக் கொடுத்தான். அன்று மாலை அவனுடைய குடும்பம் கவனித்துக் கொண்டிருந்த போது அந்த மனிதன் களத்தில் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த பெண் ஆட்டை நோக்கி நெருங்கி மிண்டு மென்மையாக சொன்னான், வா இனிமேல் உன்னை கட்ட மாட்டேன், நீ சுதந்திரமாக போகலாம். பின்னர் அன்புடன் அணுகி அதன் தலையின் மேல் அவனுடைய கையை வைத்து அதனுடன் திரும்ப நடந்து மற்ற ஆடுகளின் கூட்டை நோக்கி நடந்தன. அந்த கதையின் மூலத்தில் உடன்படுக்கையை கை கொள்வதை பற்றி ஒன்றாக கற்றுக்கொள்ள இன்றிரவு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவ நான் ஜெபித்துகிறேன். உடன்படுக்கைகளை செய்து அவைகளை கை கொள்வது என்பதும் பரலோகத்தில் உள்ள நமது பிதாவுடனும் இயேசு கிறிஸ்துவுடனும் நம்மை இணைக்க தேர்ந்தெடுப்பது என்பது அர்த்தமாகிறது. அது இரட்சகரை பின்பற்ற பொறுப்பெடுப்பதும் என்பது. அது அவரில் நம்பிக்கை வைத்து பாவ நிவர்த்தியின் அளவிட முடியாத வரத்தின் மூலமாக நம்மை விடுவிக்க அவர் கிரத்தை செலுத்தினார். ஒரு உடன்படிக்காக என்பது ஒரு கட்டப்படுகிற ஆவிக்குரிய ஒப்பந்தம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாகிய அவருடைய குமாரனின் வழியான ஒரு குறிப்பிட்ட வழியில் நாம் வாழ்வோம், சிந்திப்போம், நடப்போம் என நமது பிதாவாகிய பிதாவிடம் ஒரு பணிவான வாக்களிப்பு. அதற்கு பதிலாக மகத்தான நித்திய ஜீவனை பிதா குமரன் பரிசுத்த ஆவி நமக்கு வாக்களிக்கிறார்கள் என மூப்பார் ஜெப்ரி ஆர்லன் விவரித்தார். அந்த கட்டப்படுகிற ஒப்பந்தத்தில் நிபந்தனை கர்த்தர் அமர்ந்து அவைகளை கைகொள்ள நாம் ஒப்புக்கொள்கிறோம். நமது உடன்படிக்கைகளை செய்து கை கொள்வது இரட்சகரை போலவே நமது பொறுப்பின் ஒரு வெளிப்படுத்தலாயிருக்கிறது. ஒரு பிரசித்தம் பெற்ற துதிப்பாடலின் ஒரு சிறிய வாக்கியங்கள் அந்த எண்ணத்திற்காக முயற்சித்து சிறியதான சிறப்பாக சொல்லப்படுகிறது. நீர் விரும்புகிற இடத்துக்கு நான் போவேன், நான் சொல்ல வேண்டும் என நீர் விரும்புகிறதை நான் சொல்லுவேன், நான் எல்லாவற்றுக்கும் என நீர் விரும்புகிறாரோ அப்படியே நான் இருப்பேன். நாம் ஏன் உடன்படிக்கைகளை செய்து அதை கை கொள்ள வேண்டும்? உடன்படிக்கையை கை கொள்வதை பலப்படுத்தி ஆட்கொண்டு பாதுகாக்கிறது. உடன்படிக்கைகளை கை கொள்ளும் ஜனங்கள் மீது கர்த்தர் அருளிய சுவிசேஷத்தை ஆசீர்வாதங்களை நேபி தரிசனத்தில் கண்டான். நேபி ஆகிய நான் தேவ ஆட்டுக்குட்டியானவரின் வல்லமே கர்த்தருடைய உடன்படிக்கையின் மக்கள் மீது இறங்க கண்டேன். அவர்களை நீதியாலும் மகா மகிமையில் இருக்கிற தேவனுடைய வல்லமையினாலும் ஆயுதம் தரித்தவர்களாக இருந்தார்கள். ஒரு அன்பான புதிய நண்பரை சமீபத்தில் நான் சந்தித்தேன். அவருடைய ஆலய தரிப்பு தலையை அவர் பெற்றுக்கொண்ட பின்பு முன்பு அவர் போராடி கொண்டிருந்த சோதனைகளை தடுக்க ஆற்றலுடன் பலப்படுத்ததாக அவர் உணர்ந்ததாக சாட்சி அளித்தவர் ஒரு இளம் சகோதரி. நமது உடன்படிக்கைகளை நாம் கை கொள்ளும் போது ஒருவருக்கு ஒருவரின் பாரங்களை சுமக்க உதவ நாம் தைரியத்தையும் பலத்தையும் கூட பெறுகிறோம். உள்ளம் உடைந்த ஒரு சகோதரிக்கு உலக பிரகாரமான கடினமான சவாலை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு மகனாயிருந்தான். உடன்படிக்கைகளை கை கொள்கிறவர்களுக்காக அவருடைய ஒத்தாசை சங்கத்தில் அவருக்கு நம்பிக்கை இருந்ததால் அவருடைய மகனுக்காக உபவாசித்து ஜெபிக்க தைரியமாக அவர்களை அவர் அழைத்தார். இத்தகைய ஜபங்களை அவருடைய சகோதரிகளிடமிருந்து அவர் கேட்டிருந்தால் நலமாயிருக்கும் என மற்றொரு சகோதரி சொன்னார். பல ஆண்டுகளுக்கு முன் அவருடைய மகன் போராடி கொண்டிருந்தான். இந்த பாரத்தை சுமக்க அவருடைய குடும்பத்தினருக்கு அவர்களை அழைக்க அவர் எவ்வளவு விரும்பியிருக்கிறார். இரட்சகர் சொன்னார், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்களா என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். சகோதரிகளே, நம் அனைவருக்குமே சுமப்பதற்கு பாரங்களும் பகிர்ந்து கொள்ள பாரங்களும் இருக்கின்றன. ஒருவரில் ஒருவர் பாரங்களை சுமக்க ஒரு அழைப்பு நமது உடன்படிக்கைகளை கை கொள்ள ஒரு அழைப்பாகும். முதல் ஒத்தாசை சங்க சகோதரிகளுக்கு லூசி மே ஸ்மித் ஆலோசனை முன்பு எப்போதையும் மிக பொருத்தமாயிருக்கிறது. நாம் எல்லோரும் பரலோகத்தில் ஒன்று சேர அமர்ந்திருக்கும்படியாக நாம் ஒருவருக்கொருவர் அன்புடன் பராமரிப்பு ஒருவரில் ஒருவர் கண்காணித்து ஒருவரில் ஒருவர் அறுவரை பெறுவோம். இது உடன்படிக்கைக்கு கை கொள்ளுதலும் அதன் சிறப்பின் விசாரிப்பு போதகமாகும். ஒரு கலகக்கார மகனுக்கருதில் தீர்க்க தரிசி ஆல்மாவும் கூட பாரத்தை சுமக்க வேண்டியிருக்கிறது என மார்மன் புத்தகம் நமக்கு நினைவூட்டுகிறது. ஆனால் கர்த்தரிடத்தில் ஆழமாக மனமாறி ஒருவரில் ஒருவரின் பாரங்களை சுமப்பதென்றால் என்னவென அறிந்திருந்த சுவிசேஷத்தில் உடன்படிக்கையை கை கொள்கிற சகோதர சகோதரிகளிடம் இருக்க ஆல்மா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய மகனின் சார்பில் அல்மாவின் ஜபங்களில் மகா விசுவாசத்தை பற்றி பேசுகிற மொசாவியின் வசனம் நமக்கு பிரசத்தமாயிருக்கிறது. ஆனால் கர்த்தர் தம் ஜனங்கள் விண்ணப்பங்களையும் தம் தாசனாகிய அல்மாவின் விண்ணப்பங்களையும் கேட்டிருக்கிறார் என வரலாறு உரைக்கிறது. மனந்திரும்பிய ஆத்மாவிற்கும் எப்போதும் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார் என்னும் அறிவோம். ஆனால் எல்லாருக்கும் மேலாக உடன்படிக்கை செய்வதில் கை கொள்ளுவோம். ஆலோசனையை நமது பிள்ளைகள் பின்பற்ற நாம் விரும்புகிறோம். ஆசாரித்துவ மற்றும் துணிச்சங்க தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஒரு சிந்தனை தூண்டு நேர்மையான கேள்வி சமீபத்தில் எழுந்தது. 8 வயதானவர்கள் உடன்படிக்கையை மேற்கொள்ள உண்மையிலேயே நாம் எதிர்பார்க்கிறோமா? நாங்கள் ஒன்று கூடி ஆலோசித்த போது பரிசுத்த ஞானஸ்தான உடன்படிக்கைகளை செய்யவும் கை கொள்ளவும் பிள்ளைகளை ஆயுதப்படுத்துவது ஒரு எளிய வாக்களிப்பை செய்யவும் கை கால கொற்றும் அவர்களுக்கு ஒரு வழியாயிருக்கும் என ஆலோசிக்கப்பட்டது. தங்களுடைய பிள்ளைகளின் தேவைகளை சகித்து சந்திக்க எவ்வாறு சிறப்பாக கற்றுக்கொள்வது என்பதை அறிந்து கொள்ள விசுவாசமிக்க பெற்றோர்கள் உரிமைப்பட்டவர்கள். பெற்றோர்கள் தனிப்பட்ட வெளிப்படுத்துதலை நாடி அதன்படி நடந்து ஒன்று சேர்ந்து ஆலோசித்து சுவிசேஷத்தின் எளிய கொள்கைகளை நிர்வகித்து போதிக்கும் போது தங்களுக்கு குடும்பங்களை பலப்படுத்துவதாக இருக்கும். ஒரு எளிய பாடல் மூலமாக வாக்களிப்பை கை கொள்ளுகிற தாத்தா முக்கியத்துவத்தை என்னுடைய புத்திசாலமான தாத்தா எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த பாடல் இப்படியாக இருந்தது. ஒரு வாக்களிப்பை செய்வதற்கு முன் அது முக்கியதானது என்பதில் கருத்தில் கொள்ளவும் பின்னர் அதை செய்த பின்பு அதை உங்கள் இருதயத்தில் பொறித்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயங்களில் பொறித்துக் கொள்ளுங்கள். அன்புடன் பொறுப்புடன் ஆற்றலுடன் அந்த சிறிய பாடலை கற்றுக் கொடுக்கப்பட்டது. எனக்கு தெரிந்த ஒரு புத்திசாலியான தாய் தனது உடன்படிக்கைகளை கை கொள்வதில் அவருடைய முயற்சிகளை வேண்டும் எனவே தனது பிள்ளைகளை சேர்த்திருந்தார். அன்றா வீட்டாரின் நண்பர்களின் தொகுதி அங்கத்தினர்களின் பாரங்களை அவர் சந்தோஷத்துடன் சுமந்து ஆறுதல் வேண்டி நிற்போரை தொற்றினார். சமீபத்தில் தனது தகப்பனை இழந்த தனது சிறிய தோழிக்கு எவ்வாறு சிறப்பாய் ஆறுதல் அளிக்க முடியும் என அறிந்து கொள்ள உதவி கேட்டு சமீபத்தில் அவருடைய சிறிய மகள் வந்ததில் ஆச்சரியமில்லை. அவருடைய தோழிக்கு ஆறுதல் அளிக்க அவளுடைய விருப்பமும் செயல்களும் அவருடைய ஞானஸ்தான உடன்படிக்கையை கை கொள்ள ஒரு வழியாயிருந்ததென போதித்து அது ஒரு சரியான அமைப்பாகும். அவர்களுடைய ஞானஸ்தான உடன்படிக்கையை அவருடைய முதன் படன்படிக்கையாக கை கொள்ள நாம் அவரிடம் எதிர்பார்க்கவில்லை என்றால் ஆலை உடன்படிக்கை செய்ய கை கொள்ளவும் பிள்ளைகளிடத்தில் நாம் எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மூப்பா ரிச்சர்ட் ஸ்காட் சொன்னார், சுயேஷம் போதிக்கப்படுகிற உடன்படிக்கைகள் கை கொள்ளப்படுகிற அன்பு நிறைந்திருக்கிற கிறிஸ்து மயமாயிருக்கிற ஒரு வீட்டின் ஆற்றலை உலகத்திற்கு நம்மால் வழங்கப்படுகிற மகத்தான ஆசீர்வாதங்கள் ஒன்றாயிருக்கும். ஆலய சிபாரிசு ஒன்றுக்கு தகுதி பெற இருப்பதென்றால் என்னென்ன ஒன்று சேர்ந்து நாம் கண்டுபிடிக்கலாம்? பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வாறு செவி கொடுக்கலாம் என ஒன்று சேர்ந்து நாம் கண்டுபிடிக்கலாம். வெளிப்படுத்துவதால் ஆலய தரிப்பில் பெறப்படுகிறது என்பதால் அந்த முக்கியமான திறனை நாம் அறிந்து கொள்வது அவசியமாகிறது. ஞானஸ்தானம் மற்றும் திருவிருந்தின் பரிசுத்த அடையாளங்களுடன் ஆரம்பித்து அடையாளங்களை பயன்படுத்துவதன் மூலமாக எவ்வாறு கற்றுக்கொள்ளலாம் என்று ஒன்று சேர்ந்து நாம் கண்டுபிடிக்கலாம். சரீரம் என பரிசுத்தமானது, சில சமயங்களில் ஏன் அது ஆலயத்திற்கு குறிப்பிடப்படுகிறது? ஆலய உடைகளில் பரிசுத்தன்மைக்கு நாகரீக உடையையும் முடி அலங்காரமும் எவ்வாறு சம்பந்தப்படுகிறது என ஒன்று சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். வேதங்களில் சந்தோஷத்தை திட்டத்தை நாம் கண்டுபிடிக்கலாம். பரலோக பிதாவின் திட்டத்திலும் வேதாங்களில் உள்ள பாவ நிவர்த்தியிலும் நாம் அதிக பிரசித்தமாகும் ஆலய தொழுகை அதிகரிக்கும். நமது முன்னோர்களின் கதைகளை நாம் ஒன்று சேர்ந்து அறிந்து கொள்ளலாம். குடும்ப வரலாற்றை அட்டவணையை ஆராய்ந்து மறித்து போல நமக்கு அன்பானவர்களுக்கும் பதிலளிய ஆலயப்படியை நட்பிடிக்கலாம். தரிப்பித்தல் இனிமேம் நுத்தரித்தல் ஆசாரித்தும் திறவுகோள்கள் மற்றும் ஆலய தொழுகைக்கு சம்பந்தப்பட்ட பிற வார்த்தைகளால் போன்ற பதங்களுக்கு அர்த்தத்தை நாம் ஒன்று சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். உடன்படிக்கைகளை கை கொள்ள நாங்கள் வீட்டுக்கு திரும்புகிறோம் என பரலோக பிதாவோட உடன்படிக்கையை செய்ய நாங்கள் ஆலயத்திற்கு போகிறோம் என நாம் போதிக்கலாம். நாம் போதித்த போது நல்லது சிறந்தது மிகச்சிறந்தது என்பதன் கருத்தை நாம் நினைவில் கொள்வோமாக. ஆலயத்தை பற்றி நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது நல்லது. அவர்களை ஆயுதப்படுத்தி உடன்படிக்கைகளை செய்யும் கை கொள்ளவும் அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பு சிறந்தது. நம்முடைய சொந்த ஞானஸ்தானம் மற்றும் ஆலய உடன்படல்களை நாம் கவனமாக சாத்திரிக்க வேண்டும் என எடுத்துக்காட்டால் அவர்களுக்கு காட்டுவது மிகச்சிறந்தது. சகோதரிகளே, உடன்படிக்கையில் பாதனுடைய முன்னேறி செல்ல பிள்ளைகளை நாம் போஷித்தது போதிப்பது ஆயுதப்படுத்துவது இரட்சிப்பின் பணியில் நமது முக்கிய பாத்திரத்தை நாம் உணர்கிறோமா? நமது உடன்படிக்கைகளை நாம் மதித்து கை கொள்ளும் போது அப்படி செய்ய வேண்டும். மெய்யான சந்தோஷத்திற்கு உடன்படிக்கையில் கை கொள்ளுதல் அத்தியாவசியமானது. தலைவர் மார்சன் போதித்தார், பரிசுத்த உடன்படிக்கைகள் நம்மால் கௌரவிக்க வேண்டும். அவைகளுக்கு உண்மையாயிருந்தால் சந்தோஷத்திற்கு ஒரு அவசியமானதாக இருக்கிறது. நாங்கள் மகிழ்ச்சியின் பிரகாரமாய் வாழ்ந்து வந்தோம் என நேப்பியில் அது உரைத்தது. இதே அதிகாரத்தின் ஆரம்பத்தில் நேபியும் அவனுடைய ஜனங்களும் ஒரு ஆலயத்தை கட்டியதை நாம் அறிந்து கொள்கிறோம். நிச்சயமாக அவர்கள் சந்தோஷமாக உடன்படிக்கையை கை கொள்கிறார்களே. ஆனால் இதோ இக்காலத்தில் மரோனின் நாட்களை காட்டிலும் ஒரு அதிக மகிழ்ச்சியான ஒரு காலம் நேபியின் ஜனங்களுக்கு நேபியின் நாட்கள் முதற்கொண்டு ஒருபோதும் இருந்ததில்லை என ஆல்மாவில் நாம் படிக்கிறோம். ஏன்? அவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்வதிலேயே உண்மையாயிருந்தார்கள் என முந்தைய வசனத்தில் மீண்டும் நாம் அறிந்து கொள்கிறோம். உடன்படிக்கைகளை கை கொள்கிறவர்கள் கற்பனை கை கொள்கிறார்கள். இப்பொழுதும் ஜனங்களின் வார்த்தைகளை ஞானஸ்தான உடன்படி விவரிக்கப்பட்ட வார்த்தைகள் அர்த்தம் கேட்டபோது அவர்கள் மகிழ்ச்சியால் கைகளை தட்டி இதுவே எங்களுடைய இருதயத்தில் விருப்பமாயிருக்கிறது என்ற வேத வசனம் எனக்கு பிடிக்கும். அவர்கள் இருதயங்களை விருப்பம் எனக்கு பிடித்தது. தங்களுடைய உடன்படிக்கையை செய்யவும் கை கொள்ளவும் அவர்கள் மகிழ்ச்சியோடு விரும்பினார்கள். இன்று நான் திருவிருந்தில் பங்கேற்கப் போகிறேன் என ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு இளம் சகோதரி மகிழ்ச்சியுடனே ஆரவரித்தாள். கடைசியாக நாம் எப்போது அந்த தருணத்திற்காக மகிழ்ச்சி அடைந்தோம் அதை நாம் எப்படி காண்பிப்போம்? எப்போதுமே இரட்சகரை நினைவு கூறுவதாலும் அவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிரிப்பதையும் சேர்ந்து அவருடைய கற்பனைகளை எப்போதுமே கை கொள்வதாலும் இதை நாம் செய்கிறோம். எப்போதுமே நமது தனிப்பட்ட மற்றும் குடும்ப ஜபங்களை ஏற்படுத்தாலும் தினசரி வேதங்களை படிப்பதாலும் வாரந்தர குடும்ப மாலையிலும் அவரை எப்போதும் நினைவு கூறுவதால் இதை நாம் செய்கிறோம். இந்த முக்கிய காரியங்களே நாம் தவறும் எப்போதும் அல்லது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் போதும் நாம் மனம் திரும்பி மீண்டும் ஆரம்பிப்போம். நமது உடன்படிக்கைகள் மகிழ்ச்சியோடு செய்து கை கொள்வது முக்கிய பரிசுத்தம் மற்றும் பிதாவிடம் உள்ள சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய இரட்சிப்பின் நியமங்களுக்கு மதிப்பளித்து உயிரூட்டுகிறது. நியமங்களும் உடன்படிக்கைகளும் ஆவிக்குரிய மயிர்கற்கள் என தலைவர் ஹென்றி பி ஐரிங் குறிப்பிட்டிருந்தார். அவர் போதித்தார், பிற்கால பரிசுத்தவான்கள் உடன்படிக்கையின் மக்கள். ஞானஸ்தான நாளிலிருந்து நமது வாழ்க்கை ஆவிக்குறிக்கு மயில்கிடையே தேவனோடு நாம் வாக்களிப்பை செய்கிறோம். அவர் நம்மோடு வாக்களிப்புகளை செய்கிறார். அவருடைய அதிகாரம் பெற்ற ஊழியக்காரர் மூலமாக அவருடைய வாக்களிப்புகளை அவர் எப்பொழுதுமே வழங்குகிறார். நமது உடன்படிக்கைகள் கைக்கொள்வது இரட்சகத்தை நமது பரலோக பிதாவிடத்திலிருந்து இருக்கிற நமது அன்பை காட்டுகிறது. நமது உடன்படிக்கைகளை கைக்கொள்வதில் நாம் அதிக சிரத்தையுடனாய் இருக்க வேண்டும் என எல்லா காரணங்களையும் விட எல்லாவற்றையும் விட இந்த காரணமே கண்டிப்பானது. அது அன்பு. அன்பின் கொள்கையை நாம் கருத்தில் கொள்ளும் போது பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வசனம் என்னுடைய இருதயத்தை தொட்டது. யாக்கோபு ரேச்சலுக்கு 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலேயே இந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது. இதை நாம் படிக்கும் போது யாக்கோபு ராகலின் வேதகாம காதல் கதையில் நம்மில் யாரால் அசைக்க முடியாமல் இருக்க முடியும்? சகோதரிகளே, அந்த வகையான ஆழமான அற்பமான அன்புடன் நமது உடன்படிக்கைகளை நாம் கை கொள்வோகிறோமா? பரலோகத்தில் உள்ள அவருடைய பிதாவினுடன் அவருடைய உடன்படிக்கைகளை கை கொள்ளவும் உலகத்தின் பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய அவருடைய தெய்வீக ஊழியத்தை நிறைவேற்றவும் ஏன் இரட்சகர் வாஞ்சியுள்ளவராக இருந்தார்? அது பரலோகத்தில் உள்ள அவருடைய பிதாவிடத்திலும் நம்மிடத்தில் அவருக்குள்ள அன்பினாலே பாவங்களை உள்ளத்தின் வேதனைகளை வியாதிகளை உலகத்தின் குறைபாடுகளை இந்த வாழ்க்கையிலே நியாயமில்லாதவளை அறத்தையும் சுமக்க அவருடைய ஒரே பேரனான பரிபூர்ணான குமாரர் விளக்கத்திற்கு அப்பாற்பட்ட வேதனையை அனுபவிக்கும்படி பிதா ஏன் அனுபவித்தார்? இந்த வார்த்தைகளில் நாம் பதியுலகத்திற்கும் தம்முடைய ஒரே பேரான குமாரியை தருந்தலில் வேந்தி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நமக்காக செய்யப்பட்ட மீட்பின் மூலமாக நம்முடைய அநேக ஆசீர்வாதங்களை நாம் முழுமையாக பாராட்டினால் ஆர்வத்துடனும் விருப்பத்துடனும் நாம் செய்யாமல் இருக்கிற எதையும் நம்மிடம் கருத்தலால் கேட்க முடியாது. தலைவர் ஜோசப் பில்டிங் ஸ்மித்தால் கொடுக்கப்பட்ட இந்த உரையின்படி உடன்படிக்கையை கை கொள்வது நமது இரட்சகரும் மீட்பருமானரின் விளங்க முடியாத அளவிட முடியாத பாவ நிவர்த்திக்காகவும் பரலோகத்தில் உள்ள நமது பிதாவின் பரிபூர்ண அன்பிற்காகவும் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவது ஒரு வழி. மூப்பார் தொடர்ந்து சொன்னார், நியாயத்தின் தீர்ப்பதின் நாளில் நமது அனுபவம் எப்படி இருக்கும் என எனக்கு நிச்சயமாக தெரியாது. ஆனால் அந்த உரையாடலின் ஒரு கட்டத்தில் பேதுருந்தும் கிறிஸ்து கேட்ட, நீ என்னை நேசித்தாயா என அதையே தேவன் நம்மிடம் கேட்கிறிருந்தால் நான் ஆச்சரியப்படுவேன். எவ்வளவு மகிழ்ச்சியுடன் நமது உடன்படிக்கைகளை நாம் கைகொள்கிறோம் என்ற அளவை பயன்படுத்தி நாம் எவ்வளவு இரட்சகரை நேசிக்கின்றோம் என்பதை மதிப்பிட இன்றிரவு நம் ஒவ்வொருவரையும் நான் அழைக்கிறேன். இரட்சகர் சொன்னார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் நமது அன்றாட வாழ்க்கையில் நம் அனைவருக்கும் இவ்வாறு இரட்சகரின் ஒரு ஒழுங்கான வெளிப்படுத்தல் தேவையாயிருக்கிறது. கடந்த காலத்தில் வழிவிலகி போனவர்களுக்கு கூட அல்லது தற்போது போராடி கொண்டிருப்பவர்களுக்கு நமது தலைவர் மேல் நல்ல சவாரின் கை கொடுப்பதை உணர்ந்து முடிந்தது. வா, இனியும் நீ கட்டப்படவில்லை, நீ சுதந்திரமாக போகலாம் என்று சொல்வதன் அவரது குரலை கேட்க முடியும் என்பதை நாம் நினைவு கூறுவோமாக. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னவர் இரட்சகர். அவரால் அப்படி சொல்ல முடியும், ஏனெனில் அன்புடன் அவர் அவருடைய உடன்படிக்கைகளை கை கொண்டார். பின்னர் நாம் அப்படி செய்வோமா என்பதே கேள்வி. விசுவாசத்துடன் உற்சாகமான இருதயங்களுடன் உடன்படிக்கையை கைக்கொள்பவர்களுக்காக மிகுந்த ஒரு விருப்பத்துடன் நாம் முன்னேறி செல்வோமாக. பரலோகத்துள்ள நமது பிதாவிடமும் நமது இரட்சகரையும் நாம் அன்பை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த அன்புடன் இருவரை நான் சாட்சியளிக்கிறேன். ஆமென்.
When my father-in-law passed away,
மாமனார் மரித்த போது தங்கள் மரியாதையை செலுத்த வந்தவர்களை எங்கள் குடும்பத்தினர் ஒன்று கூடி வரவேற்றனர். மாலை நேரம் முழுவதும் நான் குடும்பத்தாரையும் நண்பர்களையும் சந்தித்தேன். நான் அடிக்கடி எங்கள் 10 வயது மகன் போர்ட்டர் என் மாமியார் அவனது பாட்டி அருகிலேயே நிற்பதை கண்டேன். சில சமயங்களில் அவன் அவரை கண்காணித்து அவருக்கு பின்னாலேயே நின்றான். ஒரு சமயம் அவனது கைகள் அவரது கைகளோடு சேர்க்கப்பட்டிருந்ததை கவனித்தேன். அவரது கைகளில் தட்டி கொடுத்து கொஞ்சம் அணைத்து கொண்டு அவர் அருகிலேயே நின்றான். இந்த அனுபவத்துக்கு பல நாட்களுக்கு பின்பு மக்காட்சியை என் மனதிலிருந்து அகற்ற முடியவில்லை. நான் கவனித்ததை எழுதி போட்டிருக்கு அனுப்ப தோன்றியது. அவனுக்கு இமெயிலில் அனுப்பி நான் கண்டு உணர்ந்ததை சொன்னேன். மொசாயா 18 அதிகாரத்தில் ஆல்மாவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி அவன் ஞானஸ்தானம் பெற்றபோது அவன் செய்த உடன்படிக்கைகளை போட்டிருக்கு நினைவூற்றினேன். நீங்கள் தேவனுடைய மந்தையினுள் வந்து அவருடைய ஜனம் என்று அழைக்கப்பட்ட விருப்பமுடையவர்களாயும் ஒருவருக்கொருவர் பாரங்களை சுமந்து லகுவாக்க மனமுடையவர்களாயும் துயரப்படுவரோடு கூட துயரப்படவும் ஆறுதலற்று நிற்போருக்கு ஆறுதல் அளிக்கவும் மரணம் சம்பவிக்க மட்டும் சதா காலங்களிலும் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் தேவனுக்கு சாட்சிகளாய் நின்று நித்திய ஜீவனை பெறுவோம். இப்பொழுதும் இதுவே உங்களது உள்ளங்களில் நோக்கமெனில் கர்த்தர் தம் ஆவியை உங்கள் மீது நிறைவாய் ஊற்றும்படி அவரை சேவித்து அவரது கற்பனைகளை கை கொள்வீர்கள் என அவரோடு கூட உடன்படிக்கையில் பிரவேசித்ததாய் அவருக்கு முன்பாக சாட்சியாயிருக்கும் பொருட்டு கர்த்தருடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற ஏன் தயங்குகிறீர்கள் என்று உங்களை கேட்கிறேன் என்றான். மேலும் இப்பொழுது ஜனங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டபொழுது அவர்கள் மகிழ்ச்சியால் கைகளை தட்டி இதுவே எங்களுடைய இருதயத்தின் விருப்பமாயிருக்கிறது என்றார்கள். ஞானஸ்தானம் பெற விரும்பியவர்கள் பிறருக்கு சேவை செய்தால் கர்த்தருக்கு சேவை செய்ய சித்தமாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என ஆல்மா போதித்ததாக போற்றிருக்கு நான் விளக்கினேன். நான் சொன்னேன், நீ இதை உணர்ந்தாயா என்று எனக்கு தெரியாது, ஆனால் நீ பாட்டிக்கு செய்தது அவருக்கு அன்பையும் அக்கறையும் காட்டிய விதம் உன் உடன்பிடிக்கையை காத்து கொண்டது ஆகும். நான் அன்பாயிருப்பதாலும் அன்பை பகிர்ந்து கொள்வதாலும் ஒருவரை ஒருவர் கவனித்துக் கொள்வதாலும் நாம் ஒவ்வொரு நாளும் நமது உடன்பிடிக்கைகளை காத்துக் கொள்கிறோம். உடன்படிக்கையை காத்துக் கொள்பவனாக இருந்ததற்கு நான் உன்னை குறித்து பெருமைப்படுகிறேன் என நீ அறிந்து கொள்ள விரும்புகிறேன். நீ ஒரு நல்ல இளைஞன். நீ ஞானஸ்தானம் பெற்ற போது செய்து கொண்ட உடன்படிக்கைகளை காத்து கொண்டால் ஆசாரியத்துவத்திற்கு நியமிக்கப்பட்ட நீ தகுதியாகவும் ஆயத்தப்பட்டும் இருப்பாய். இந்த கூடுதல் உடன்படிக்கை பிறரை ஆசிர்வதித்து சேவை செய்யும் சந்தர்ப்பங்கள் கொடுத்து ஆலயத்தில் நீ செய்யும் உடன்படிக்கைக்கு நீ ஆயத்தம் செய்ய உனக்கு உதவும். எனக்கு நல்ல உதாரணமாயிருந்ததற்கு உனக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு உடன்படிக்கையை காத்துக் கொள்பவன் எப்படி இருப்பான் என காட்டியதற்கு நன்றி. போட்டர் திரும்ப பதில் அளித்தான், பாட்டி செய்திக்கு நன்றி. நான் பாட்டியை அணைத்துக் கொண்ட போதெல்லாம் நான் உடன்படிக்கையை காத்துக் கொள்கிறேன் என எனக்கு தெரியவில்லை, ஆனால் என் இருதயம் மிதமாயிருப்பதையும் உண்மையாகவே நன்றாயிருப்பதையும் உணர்ந்தேன். என் இருதயத்தில் இருந்த பரிசுத்த ஆவி அது என நான் அறிவேன். எப்பொழுதும் அவரது ஆவி நம்மோடு இருக்கும்படியாக என்ற வாக்கு தத்துவத்துடன் உடன்படிக்கையை காத்துக் கொள்வதில் போட்டர் பொருந்தியிருக்கிறான் என நான் அறிந்தபோது நான் என் இருதயத்தில் இதமாக உணர்ந்தேன். ஒரு வாக்கு தத்தம் பரிசுத்த ஆவியின் வார்த்தை பெற்றதால் சாத்தியமாக்கப்பட்டது. சகோதரிகளே, நான் உலகெங்கமுள்ள உள்ள சகோதரிகளை சந்தித்த போது உங்கள் அநேகர் போற்றர் போல இருக்கிறீர்கள் என கவனித்திருக்கிறேன். தேவனின் சாட்சியாக அமைதியாக நிற்கிறீர்கள். துக்கப்படுகளோடு துக்கப்படுகிறீர்கள். ஞானஸ்தான தண்ணீரிலும் ஆலயத்திலும் செய்து கொண்ட உடன்படிக்கைகளை காத்துக் கொள்கிறீர்கள் என்று அறியாமலேயே ஆறுதல் தேவைப்படுபவருக்கு ஆறுதல் அளிக்கிறீர்கள். நீங்கள் நேசித்து கண்காணித்து சிறிது எளிய வழிகளில் பிறருக்கு சேவை செய்யும் போது தேவனின் கிரியையாகிய மனுஷனுக்கு அழியாமையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வர நீங்கள் செயலில் ரட்சிப்பின் பணியில் பங்கேற்கிறீர்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தில் குமார்த்திகளாக நாம் பரிசுத்த உடன்படிக்கைகள் செய்திருக்கிறோம். நாம் நீஃபாய் நித்திய ஜீவனுக்கு வழிநடத்துகிற இடுக்கமான குறுகிய பாதை என்று அழைத்த பாதையில் நாம் நடக்கிறோம். நாம் அனைவரும் பாதையில் வெவ்வேறு இடங்களில் இருக்கிறோம், ஆனால் பூரண நம்பிக்கையின் பிரகாசத்தோடும் தேவனிடத்திலும் எல்லா மனுஷரிடத்திலும் அன்போடும் நீங்கள் முன்னேறி செல்ல ஒருவருக்கொரு உதவி செய்ய நாம் ஒன்றாய் உழைக்கலாம். ஜீன் என்ற ஒன்று இளம் பெண் ஆலோசகராக பணியாற்றினாள். பல மாதங்களுக்கு முன்னால் தொகுதியில் இளைஞர்களுக்காக வரவிருக்கிற நிகழ்ச்சி பற்றி அவள் அறிந்தாள். மலான் சிகரம் என்ற இடத்திற்கு மலையேறுவது. அந்த மலையேற்றத்துக்கு அண்மையில் அவள் ஒரு தீர்மானம் செய்ததால் மகிழ்ச்சி அடைந்தாள். அந்த அவள் பாதையின் தொடக்கத்தில் நின்று கொண்டிருந்த போது அவளது நல்ல சிநேகிதி ஆஷ்லி அவளிடம் வந்தாள். அவளுடைய கைகளை பிடித்து கொண்டு நான் உன்னோடு வருவேன் என்று அவளோடு மலையேற விரும்பினாள். அப்பொழுது 16 வயதாயிருந்த ஆஷ்லிக்கு வேகமாக ஏறுவதை கடினமாக்கிய சில சரீர சம்பந்தமான சவால்கள் இருந்தன. ஆகவே அவளும் ஜீனும் பரலோக பிதாவின் சிருஷ்டிப்புகள். அவர்களுக்கு மேலே இருந்த மலைப்பாறைகளையும் அவர்களை சுற்றிலும் இருந்த பூக்களையும் பூ தாவிய தேனீகளையும் பார்த்து கொண்டு மெதுவாக நடந்தார்கள். என் லக்காகிய சிகரத்துக்கு மலையேறுவதை பற்றி மறப்பதற்கு எனக்கு அதிக நேரமாகவில்லை, ஏனெனில் அது விரைவில் மற்றொரு விதமான பயணமானது. பாதையில் இருந்த அழகானவற்றை பார்க்க ஒரு பயணம். மலான் சிகரத்திற்கு லக்கை அடைய நான் மலையேறுவதை மட்டுமே நினைத்திருந்தால் அநேகத்தை பார்க்க நான் தவறியிருப்பேன். ஜீனம் ஆஷ்லி மலையேறுவதை தொடர்ந்த போது குழுவின் மற்றவர்களுக்கு மிகவும் பின்னால் காத்திருந்து அவர்களோடு நடக்க முடிவு செய்த தொகுதியின் மற்றொரு இளம்பெண்ணான எம்மா அவர்களோடு தேர்ந்து கொண்டாள். எம்மா அவளுக்கு மகிழ்ச்சியை அதிகப்படுத்தினாள். அவளுக்கு ஒரு பாட்டு கற்பித்து கூடுதலாக ஆதரவும் உற்சாகமும் வழங்கினாள். நாங்கள் உட்கார்ந்தோம், ஓய்வெடுத்தோம், பாடினோம், பேசினோம், சிரித்தோம். இது இந்த இரவில் மலையில் நடந்தது பற்றி மட்டுமல்ல, மிக மிக அதிகமாக ஒரு சமயத்தில் ஒருபடியாக வழியிலே ஒருவருக்கொருவர் உதவி செய்வது பற்றியது ஆகும். ஜீனும் ஆஷ்லியும் எம்மாவும் ஒன்றாக மலையேறினார்கள். பாடினார்கள், ஓய்வெடுத்தார்கள், சிரித்தார்கள். அவர்கள் ஒருவேளை இப்பொழுது நமது உடன்படிக்கைகளை காத்து கொண்டிருக்கோம் என்று நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் உடன்படிக்கைகளை காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்புடனும் கருணையுடனும் விசுவாசத்துடனும் சேவை செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவருக்கொருவரை ஊக்குவித்து ஆதரித்து ஊழியம் செய்யும் போது ஒருவருக்கொருவர் விசுவாசத்தை பலப்படுத்தினார்கள். மூப்பர் ரசல் எல் நெல்சன் எம் நெல்சன் போதித்தார், நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்பதை அறிய வேண்டும். நாம் யாரெனவும், நம்மிடம் தேவன் என்ன எதிர்பார்க்கிறானவும் நாம் அறிய வேண்டும். அவரது நியாயப்பிரமாணம் நம் இருதயங்களில் எழுதப்பட்டுள்ளது. அவள் யார் எனவும், அவளின் தேவன் என்ன எதிர்பார்க்கிறான் எனவும் அறிந்த மரியா குயின்சா தேவனின் உடன்படிக்கையின் குமார்த்தி. ரஷ்யாவில் ஒமஸ்கில் அவரது வீட்டுக்கு அழைத்த போது நான் அவருக்கு சேவை செய்ய அங்கிருக்கிறேன் என எண்ணினேன். ஆனால் அவரிடமிருந்து கற்க வந்திருக்கிறேன் என உணர்ந்து கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நமது ஜீவிக்கும் தீர்க்கதரிசியாக தலைவர் தாமஸ் எஸ் மான்சனின் வார்த்தைகள் விசுவாசம் கொண்டிருந்தாள். அவருக்கு ஆத்துமாக்களை கொண்டு வர, கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் பிரயாசப்பட, ஒன்றாக உழைக்க, ஒன்றிணைய அங்கத்தினர்களும் ஊழியக்காரங்களும் இதுவே நேரம். நாம் விசுவாசத்தோடு செயலாற்றும் போது நாம் வாழ்கிற தொகுதிகளிலும் கிளைகளும் தம் சபையை எப்படி பலப்படுத்துவது என கர்த்தர் நமக்கு காட்டுவார். அவர் நம்மோடு இருப்பார். நமது ஊழிய பிரயாசங்களில் ஆர்வமிக்க பங்காளியாவார். உலகம் முழுவதிலும் தொகுதிகளிலும் பிணையங்களிலும் ஊழிய காரியங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மறுஸ்தாபித்ததின் செய்தியை அவர்கள் கேட்கும்படிக்கு ஊழியக்காரர்களை சந்திக்க உங்கள் வீடுகளுக்கு அழைக்க விரும்புகிற உங்கள் குடும்பத்தினர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் அயலார் யார் என ஜபத்துடன் கருதும் போது உங்கள் விசுவாசத்தை பிரயோகிக்க நான் உங்களை கேட்கிறேன். மரீனா தான் விசாரிப்பு போதகம் செய்ய சொல்லப்பட்ட சகோதரிகளை கண்காணித்து ஒளிய செய்தும் இதற்கு மேலும் செய்தும் அந்த ஆலோசனையை பின்பற்றுகிறார். ஆர்வமில்லாத இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபம் செய்யப்பட்ட செய்தியை இன்னும் கேட்கான நண்பர்கள் அநேகம் இருக்கிறார். நீங்கள் எங்களுக்கு தேவை என்கிறார். அவர் ஒவ்வொரு வாரமும் தன் வீட்டில் குடும்ப இல்ல மாலை நடத்துகிறார். தன் அயலாரையும் அங்கத்தினர்களையும் ஊழியக்காரர்களையும் அழைத்து அவர்களுக்கு உணவளிக்கிறார். அவர்களை சபைக்கு அழைத்து அவர்களை கண்காணித்து அவர்கள் வரும்போது அவர்கள் அருகில் அமர்கிறார்.
Watches for them and sits by them when they arrive.
பிறருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமது அன்பு நிமித்தமும் பிறந்த அழைப்பும் இந்த நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரின் மகிழ்ச்சிக்காக நமது வாஞ்சையும் விரோதமானதோ தண்டனையோ அல்ல என்று மூப்பர் ஜெஃப்ரி ஆர் ஆலண்டின் அண்மை நினைவூட்டலை மரீனா புரிந்து கொள்கிறார். தாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்பவர்கள் பட்டியல் வைத்து தொடர்ந்து அவர்கள் ஊழியம் செய்கிறார். அவர்களை நேசிக்கிறார் என அறிவதால் அவரால் பாதிக்கப்பட்டதாக நினைக்காதீர்கள். அது கேலிக்குரியது என சொல்ல முடிகிறது. மரீனா உடன்படிக்கையை காத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் சீஷர். அவருடைய வீட்டில் ஆசாரியம் தரித்தவர் இல்லை என்றாலும் பாதையில் முன்னேறி செல்லும் போதும் ஆலய உடன்படிக்கைகளை நிறைவேற்றி இறுதி பரிதந்தம் நிலைத்திருந்து அப்படியே ரட்சிப்பின் பணியில் பங்கேற்க பிறருக்கு உதவி செய்து ஒவ்வொரு நாளும் தேவ வல்லமையை உணர்கிறார். உடன்படிக்கையை காத்துக்கொள்பவர்களாக இருங்கள். பாதைக்கு திரும்பி வர ஊக்குவித்தல் அல்லது பாதையில் தரித்திருக்க சிறிது உதவி தேவைப்படுகிற மற்றொரு தேவகுமாரத்தை பற்றி சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்ளுங்கள். அவளை பற்றி பரலோக பிதாவுடன் கேளுங்கள். அவரது குமாரத்தி, அவர் அவளது பெயரை அறிவார். அவர் உங்களையும் அறிவார். அவளுக்கு எது தேவை என்ன அவர் உங்களுக்கு சொல்வார். அவளது சார்பில் தொடர்ந்து பொறுமையாக ஜெபியுங்கள். நீங்கள் பெறுகிற தூண்டுதல் படி செயல்படுங்கள்.
As you act on these promptings, the Spirit will confirm that your offering is acceptable to the Lord.
மார்மன் புத்தகத்தில் நான் கழிகூற வேண்டிய காரியத்தை பற்றி காரணம் கேட்டபோது ஆமன் பேசுகிறான். அவன் சொல்கிறான், நான் கேட்கிறேன், அவர் நம்மீது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கிறார், நீங்கள் சொல்லக்கூடுமா?
This society was organized to save souls. What are we doing to win back those who have gone astray?
மகிழ்ச்சியடைந்த அம்மோன் பதிலுக்கு காத்திருக்கவில்லை. அவன் சொல்கிறான், இதோ உங்களுக்கு பிரதியுத்தரம் அளிக்கிறேன். இந்த கிரியை நிறைவேற நாம் தேவனுடைய கரங்களில் கருவிகளாக்கப்பட்டதே நம்மேல் அருளப்பட்ட ஆசீர்வாதமாயிருக்கிறது.
He says, and now I ask, what great blessings has God bestowed upon us? Can he tell? In his excitement, Ammon doesn't wait for an answer. He says, behold,
இந்த பெரிய கிரியை நிறைவேற நாம் தேவனுடைய கரங்களில் கருவிக்கள் ஆகப்பட்டதே நம்மேல் அருளப்பட்ட ஆசீர்வாதமாயிருக்கிறது. நாம் கர்த்தரின் ராஜ்யத்தில் உடன்படிக்கையை கை கொள்ளும் குமார்த்திகள். அவரது கரங்களில் கருவிகளாக இருக்கும் சந்தர்ப்பம் நமக்கு இருக்கிறது. கண்காணித்து பலப்படுத்தி ஒருவருக்கொருவர் கற்பித்து சிறிய எளிய வழிகளில் ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் கிரியைகளில் பங்கேற்கும் போது நாம் ஆமனுடன் சேர்ந்து கொள்ள முடியும் என அவன் அறிவித்தான். இதோ என் சந்தோஷம் பூரணமாயிருக்கிறது. என் உள்ளம் சந்தோஷத்தால் விளிம்பி மட்டும் நிறைந்திருக்கிறது. நான் என் தேவனில் கழிகூறுவேன். ஆம், நான் ஒன்றுமில்லை. என் பலத்தை பொறுத்த மட்டில் நான் பலவீனன் என்று அறிந்திருக்கிறேன். ஆகையால் நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டாமல் தேவனையை பற்றி மேன்மை பாராட்டுவேன். ஏனெனில் அவருடைய பலத்தினால் நான் சகலத்தையும் செய்யக்கூடும். கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென்.
Sisters, how wonderful.
சகோதரிகளே, உங்களோடு மறுபடியும் இருப்பது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமாக கொண்டிருந்த ஒரு பெண்ணை நான் அண்மையில் சந்தித்தேன். அவள் அந்த குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமையில் உழையான சேற்றின் வழியே 2 மைல் தூரம் கால்நடையாய் நடந்தே சபைக்கு வந்திருந்தாள். உடனே குளியலறைக்கு சென்று சேரான துணிகளை கழற்றிவிட்டு தன்னை கழுவிய பெண் சுத்தமான ஞாயிறு உடைகளை அணிந்து கொண்டாள். ஒத்தாசி சங்க கூட்டத்தில் தன் மனமாற்றம் குறித்து கூறினாள். மனம் திரும்புதல் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலி மூலமாக சுத்தமாகவும் மாற்றற்றதாகவும் கழுவப்படுவதற்கான அவளது அபரிமிதமான வாஞ்சையைக் கண்டு நான் தொடப்பட்டேன். நமது பரலோக பிதாவோடு உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக தன் பழைய வாழ்க்கையை விட்டுவிட அவள் சித்தமாயிருந்ததைக் கண்டு மீண்டும் நான் தொடப்பட்டேன். அவள் தன் நண்பனிடமிருந்து பிரிந்தால் ஞான வார்த்தையின்படி வாழ்வதற்காக தன் போதை அடிமை பழக்கத்திலிருந்து மீண்டாள். சபைக்கு வருவதற்காக தன் ஞாயிற்றுக்கிழமை வேலையை விட்டுவிட்டாள். ஞானஸ்தானம் பெற்றிடும் தன் திட்டத்தை அறிவித்த போது அன்புக்குரியவர்களின் நட்பையும் இழந்தாள். இரட்சகரின் மீட்பெண் அன்பை உணர்ந்து சுத்தமாக கழுவப்பட்டபடியாய் தன் பாவங்கள் அனைத்தையும் விட்டுவிட ஆவலாயிருந்தாள். சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய விதமாகவும் சுத்தமாகிடப் போகிற அவளது வாஞ்சையைக் கண்டு அன்று காலை நான் உணர்த்தப்பட்டேன். பரிசுத்த ஆவியானவரின் சாட்சியை உணர்கையில் மனந்திரும்பவும் ஞானஸ்தானம் பெறவும் சுத்தமாகிடவும் நீங்கள் வாஞ்சித்த போது உங்களில் சிலர் அதே போன்ற பல தியாகங்களை செய்திருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். நாம் மனம் திரும்பும் போது அவரது அன்பையும் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதையும் உறுதிப்படுத்துவதற்காக நீட்டப்பட்ட தனது அன்பின் கரங்களால் நம்மை மார்போடு அணைக்கையில் நாம் உணர்கிற அந்த இரட்சகரின் ஆழ்ந்த தெய்வீக அன்பு போன்ற அன்பை ஒரு காலம் நாம் உணர்வது இல்லை. ஒரு சில ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முன்பு நான் ஒரு திருவிருந்து ஜபத்தை கேட்டேன். ஆழ்ந்த உணர்வோடு அந்த ஆசாரியன் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு நான் உணர்த்தப்பட்டேன். எனக்கும் சபையோருக்கும் அத்திருவிருந்தை ஒரு ஆழ்ந்த ஆவிக்குரிய அனுபவமாகிட உதவின அந்த ஆசாரியனுக்கு நன்றி கூறிட அழைப்பு விடுத்தேன். அப்பொழுது அவன் வீட்டில் இல்லை. ஆனால் அவனது அம்மா பதிலளிக்கையில், ஓ, நீங்கள் அழைத்ததற்காக அவன் மிகவும் மகிழ்ச்சியுடையவான். அவன் திருவிருந்து ஜபம் செய்வது இதுவே முதல் முறை. திருவிருந்தின் முக்கியம் பற்றியும் இரட்சகரோடு நமது ஞானஸ்தான உடன்படிக்கைகளை புதுப்பிப்பதன் முக்கியத்துவத்தும் பற்றியும் பேசி நாங்கள் ஒன்றாக ஆயத்தப்பட்டோம் என்றார். ஞானஸ்தான உடன்படிக்கையின் வல்லமை பற்றி தன் மகனுக்கு போதித்ததற்காகவும் அந்த தொகுதி அங்கத்தினர் அந்த வல்லமையை உணர அவன் உதவியதற்காக அந்த அன்பான அம்மாவுக்கு என் அன்பை தெரிவித்தேன். பல ஆண்டுகளாக தனது 4 பிள்ளைகளுடன் சபையில் தனியாக அமர்ந்திருந்த வேறொரு அம்மாவை எனக்கு தெரியும். திருவிருந்தின் போது இரட்சகரின் மேல் முழு கவனத்தையும் செலுத்த ஏதுவாக ஒரு திட்டத்தை அடிக்கடி தீட்டினாள். இப்பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த வாரத்தை மறுபரிசீலனை செய்து தனது உடன்படிக்கைகளை பற்றியும் தான் மனம் திரும்ப வேண்டியவை எவை என்பன பற்றியும் சிந்தனை செய்ய நேரம் ஒதுக்குகிறாள். அப்போது அவள் கூறுகையில், ஞாயிற்றுக்கிழமைகளில் என் பிள்ளைகளோடு என்ன நேரிட்டாலும் திருவிருந்தில் பங்கேற்கவும் என் உடன்படிக்கைகளை புதுப்பிக்கவும் பாவ நிவாரணத்தின் சுத்திகரிப்பின் வல்லமை உணரவும் நான் தயாராகிறேன் என்றாள். அன்பு சகோதரிகளே, திருவிருந்தில் இரட்சகர் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் காட்டுகிறார்? நமது ஞானஸ்தான உடன்படிக்கையின் வாராந்திர புதுப்பித்தல் நமது வாழ்க்கையில் என்ன முக்கியத்துவம் பெற்றுள்ளது? திருவிருந்தில் நாம் தகுதியோடும் சிந்தையோடும் பங்கேற்கும் போது ஒவ்வொரு வாரமும் நாம் இரட்சகரால் முழுவதுமாய் தூய்மையாகிட முடியும் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? தலைவர் போயிட் கே பேக்கர் சாட்சியளிக்கையில், நமது பாவங்களுக்கு மனம் திரும்பி கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்தமாய் கழுவப்பட்டவர்களாய் ஜீவிய முடிவில் திரையின் வழியே நாம் பிரவேசிக்க முடியும். இதுவே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமும் பாவ நிவாரணத்தின் வாக்கு தத்துவமுமாய் இருக்கிறது என்றார். நமது சகோதரிகளும் அவர்களது குடும்பத்தாரும் உடன்படிக்கைகள் செய்து அதை கொள்ளும் போது எங்கள் தலைமை மகிழ்ச்சி அடைகிறது. ஆனால் அன்புக்குரியவர்கள் உடன்படிக்கைகளை மீறுவதால் வாழ்க்கையில் பெரும் துன்பங்களை அனுபவிப்பவர்களுக்காக எங்கள் உள்ளம் வேதனைப்படுகிறது. நெப்பியின் சகோதரனாகிய தீர்க்கதரிசி யாக்கோபு அவனது காலத்தில் வாழ்ந்த நீதிமான்களாகிய பெண்கள் மற்றும் பிள்ளைகளுக்காக தன் சகோதரர்களிடத்தில் பேசும்படி கர்த்தரிடத்தில் கட்டளை பெற்றான். அவனது வார்த்தைகள் முக்கியமாக நமது காலத்துக்காக பாதுகாப்பாய் வைக்கப்பட்டுள்ளது என்று நான் சாட்சியளிக்கிறேன். இரட்சகர் தாமே நம்மிடம் பேசுவது போல அவன் நம்மிடம் பேசுகிறான். கணவன்மார்களுக்கும் தகப்பன்மாருக்கும் சாட்சி அளித்த போது யாக்கோபு எதிர்காலம் பற்றிய ஏக்கத்தால் மிகுந்த பாரமுடையவனாயிருந்தான். உங்கள் மனைவிகள் பிள்ளைகள் முன்பாக மிகுந்த துணிவாய் பேசுவது என்னை சஞ்சலப்படுத்துகிறது. அவர்களில் பலரின் உணர்வுகள் மிகவும் இலகியதும் கற்புள்ளதும் மிருதுவுமாய் இருக்கிறது. அவர்களின் இதய கண்ணீர் தேவனிடமாய் எட்டியது. குத்தப்பட்ட ஆழ்காயங்களால் பலரது உள்ளங்கள் மடிந்து போயிற்று. அவனது மற்றும் நமது காலத்திலுள்ள உடன்படிக்கைகளை காத்து கொள்ளும் பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் யாக்கோபு வாக்குத்தத்தம் செய்கிறான். மன உறுதியோடு தேவனை நோக்கி பாருங்கள். அதிக விசுவாசத்துடன் அவருடன் விண்ணப்பியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் துயரங்களில் உங்களை தேற்றுவார். உங்கள் மனம் என்றென்றும் திடமாயிருக்குமானால் உங்கள் தலைகளை உயர்த்தி தேவனுடைய பிரியமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அவரின் அன்பு உண்டு கழியுங்கள் என்றார். நமது ஆழ்ந்த வேதனைகளையும் வாஞ்சைகளையும் மற்றும் வாழும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளையும் வேத வசனங்களையும் ருசி பார்ப்பதால் பெற்றுக்கொண்ட பதில்களையும் நாம் வெளிப்படுத்தி பரலோக பிதாவுக்கு நேராய் நமது உள்ளங்களை ஊற்றும் போது ஜபமானது பலமும் வல்லமையும் நிறைந்ததாயிருக்கும் என சாட்சி கூறுகிறேன். ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு முன்பு யூட்டாவின் புரோவோவில் உள்ள டாபர்னாக்கில் அழகிய உள்கட்டமைப்பு நெருப்பில் எரிந்து சாம்பலாயது. அது கடந்த முன்னோடிகளின் சம்பந்தப்பட்டதால் அந்த இழப்பானது அச்சமுதாயத்தினரோடும் சபை அங்கத்தினரிடையேயும் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார்? அவர் நெருப்பு பிடிக்காமல் காத்திருக்கலாம் என்று பலர் எண்ணினர். 10 மாதங்களுக்கு பின்பு அக்டோபர் 2011 பொது மாநாட்டின் போது தலைவர் மான்சன் அறிவிக்கையில், அந்த எரிந்த டபர்நாக்களானது கர்த்தருடைய வீடாகிய ஒரு பரிசுத்த ஆழமாக மாறப்போகிறது என்ற கூறுகையில் எல்லோரும் கேட்கும் விதம் பெருமூச்சு எழுந்தது. கர்த்தர் எண்ணியிருந்ததை அப்பொழுது திடீரென நாங்கள் பார்க்க முடிந்தது. அவர் எரிந்து போக காரணமாயிருக்கவில்லை, ஆனால் உள்கட்டமைப்பு மட்டும் எரிந்து போகும்படி அனுமதித்தார். அந்த டாபர்நாக்களை அவர் பரிசுத்த உடன்படிக்கை செய்யக்கூடிய ஒரு நிரந்தர வீடான ஒரு பிரமாண்ட ஆலயமாக நோக்கினார். என் அருமை சகோதரிகளே, கர்த்தர் சில நேரங்களில் நமது திராணிக்கு ஏற்றாற்போல் நாம் சோதிக்கப்படும்படி அனுமதிக்கிறார். அன்புக்குரியவர்கள் முற்றிலும் எரிந்து சாம்பலாவதைக் கண்டு ஒரு அன்பான பரலோகப்பிதா ஏன் இப்படி சம்பவிக்க அனுபவித்தார் என்று ஆச்சரியப்படுகிறோம். ஆனால் அவர் நம்மை சாம்பலாக விட்டுவிடுவதில்லை. விருந்த கரங்களால் நம்மை அவரிடம் வர ஆவலாய் அழைக்கிறார். அவரது ஆவி என்றென்றுமாய் வாசம் செய்ய ஏதுவான ஒரு பிரமாண்ட ஆலயமாக நமது ஜீவியங்களை அவர் கட்டிக்கொண்டிருக்கிறார். கோட்பாடும் உடன்படிக்கைகளிலும் 58:3 கர்த்தர் உரைக்கிறதாவது, இனிமேல் வரவிருக்கிற காரியங்களையும் அதிக பாடுகளுக்கு பின்தொடரப்போகும் மகிமையும் குறித்து தேவனின் திட்டத்தையும் இப்போதைக்கு உங்கள் சுபாவங்க கண்களால் காண முடியாது. ஏனெனில் அதிக பாடுகளுக்கு பின்பே ஆசீர்வாதங்களை வருகின்றன. ஆகவே நீங்கள் மகிமையால் மூடி ஆடப்படும் நாள் வருகிறது. கர்த்தர் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நடப்பதொன்றும் அவருக்கு ஆச்சரியமாக அதிர்ச்சியாகவோ இருப்பதில்லை. அவர் எல்லாம் அறிந்தவர், அனைவரையும் நேசிப்பவர். நாம் பாவ நிவாரணத்தின் மேல் சார்ந்திருந்து நமது உடன்படிக்கைகளை கணம் பண்ணும் போது நமக்கு ஒத்தாசை செய்யவும் ஆறுதல் அளிக்கவும் நமது வேதனையை குறைக்கவும் அவர் ஆவலாயிருக்கிறார். நான் இதை அறிகிறேன். நாம் அனுபவிக்கிற சோதனைகளும் உபத்திரவங்களும் நம்மை மறுபடியும் அவரது பிரசன்னத்துக்குள் கொண்டு வரவும் பிதா வைத்துள்ள அனைத்தையும் நாம் பெற்றுக் கொள்வதற்காக நம்முடைய உடன்படிக்கைகளை நாம் கடைபிடிக்கும்படி அவைகள் நம்மை வழிநடத்துகின்றன என நான் சாட்சி கூறுகிறேன். கடந்த ஆண்டில் தனிப்பட்ட வெளிப்பாடு பெறவும் பாரங்கள் குறையவும் அதிக ஆழமாய் கர்த்தரின் அன்பை உணரவும் நான் விரும்பினேன். என் ஆலய உடன்படிக்கைகளை நன்கு புரிந்து கொள்ள விரும்பினேன். முக்கியமாக இந்த ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கையில் ஆலயத்துக்கு செல்லவும் என் மீது சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் நான் அதிக கவனமாய் கேட்கவும் ஆவியானவர் என்னை வழிநடத்தியதையும் உணர்ந்தேன். இந்நேரத்தில் அந்த ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் தேவைப்பட்டன. நான் மிக கூர்ந்து கேட்டு என் விசுவாசத்தை பிரயோகிக்க முயன்றதால் கர்த்தர் என் மேல் இறங்கி என் சுமை லகுவாகிட உதவினார். பதிலளிக்கப்படாத ஜெபங்கள் பற்றி மிகுந்த சமாதானத்தை உணர உதவினார் என சாட்சி கூறுகிறேன். நமது உடன்படிக்கைகளை கை கொண்டு விசுவாசத்தை பிரயோகிக்கும் போது கர்த்தரின் வாக்கு தத்தங்களை அவர் செய்யும்படியாய் நாம் வற்புறுத்தப்படுகிறோம். அன்பு சகோதரிகளே, ஆலயத்துக்கு வாருங்கள். உங்கள் ஆசீர்வாதங்களை பலவந்தமாய் கேளுங்கள். நமது உடன்படிக்கைகளை கை கொள்வது தன்னம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நம்மில் ஏற்படுத்தும் என்ற மற்றொரு வழியை குறிப்பிட விரும்புகிறேன். பெண்களாகிய நாம் சில நேரங்களில் நம்மை பற்றி குறைவாய் மதிப்பிடுகிற தன்மையுடையவராயிருக்கிறோம். இந்நேரங்களில் இத்தூண்டுதல்கள் பரமபிதாவிடமிருந்தா அல்லது சாத்தான் நம்மை கீழே தள்ள முயல்கிறானா என கேட்க ஆவியானவரை நாடி தேட வேண்டும். முற்றிலும் அன்பும் உருக்கமும் நிறைந்தவரும் நம்மை கீழே தள்ளாமல் கட்டியெழுப்ப விரும்புகிறவராகிய நமது பரலோக பிதாவின் தன்மையை நாம் நினைத்து பார்ப்போமாக. சபையாராகிய நாம் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படுத்தப்படதாக ஒரு பரிபூர்ண LDS குடும்பத்தின் அங்கத்தினராய் இருந்திட வேண்டும் என்று சில நேரங்களில் நினைக்கிறோம். நாம் அவ்வகைக்கு பொருத்தமா இல்லை என்று உணர்ந்தால் அந்த ராஜ்யத்துக்கு குறைய குழையுடையவர் அல்லது பொருந்தாதவர் என உணர்கிறோம். அன்பு சகோதரிகளே, என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் எப்படி நன்றாய் நம் உடன்படிக்கைகளை நாம் கடைபிடித்தோம், நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்ற எவ்வளவு முயன்றோம் என்பதே நமது பரலோக பிதாவுக்கு முக்கிய காரியமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே நமது இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறார் என சாட்சியளிக்கிறேன். அவரது திருவிருந்தில் தகுதியோடு நாம் பங்கேற்கும் போது அவரது பாவ நிவாரண பலியின் நிமித்தம் நாம் வாரந்தோறும் சுத்தமாய் கழுவப்பட ஏதுவாகும். நாம் நமது உடன்படிக்கைகளை புதுப்பித்து கணம் பண்ணும் போது நமது பாரங்கள் லகுவாகப்படலாம். வாழ்க்கையின் இறுதியில் உன்னத நிலையையும் நித்திய ஜீவனையும் பெற தகுதியுடையவராயென எண்ணப்பட்ட நாம் தொடர்ந்து பரிசுத்தப்படவும் பலப்படவும் முடியும். இவற்றை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.
சகோதரர்களே, நாம் போக கர்த்தர் விரும்பும் இடத்துக்கு போவோம். நாம் சொல்ல அவர் விரும்புவதை சொல்வோம். மிக முக்கியமாக நாம் இருக்குமாறு அவர் விரும்பும் விதமாக இருப்போம். சேர்ந்து செய்குழுவும் பிற அனைவருக்கும் தாங்கள் பங்கேற்றமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த விதத்திலாவது பரிசுத்தமான கூட்டத்துக்கு ஆயத்தம் செய்த உதவியர்களை பாராட்டுகிறோம். அதுபோல எங்களோட இந்த மாலை பொழுதை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றி. இப்பொழுது நமது அன்புக்குரிய தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் பேச கேட்பது நமது சலாக்கியம். அவர் பேசிய பிறகு சேர்ந்து செய்குழு மோர் ஹோலினஸ் கிவ் மீ பாடி கூட்டத்தை நிறைவு செய்யும். பின்பு ஒத்தாசை சங்க பொது வாரிய அங்கத்தினராக பணியாற்றும் சகோதரி ஆனா டி அகஸ்டோனி நிறைவு ஜெபம் செய்யப்படும். தலைவர் மான்சன்.
Full house.
என்னுடைய அன்பு சகோதரிகளே, இந்த மாலை நாம் உணரும் மனநிலை உங்கள் பலத்தின், உங்கள் அர்ப்பணிப்பின், உங்கள் நேர்மையின் நிரூபணமாயிருக்கிறது. நீங்கள் பூமியில் உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என போதகர் மேற்கொள்ள காட்டினார். உங்களுக்கு உரையாற்ற எனக்கு கிடைத்த வாய்ப்பை பற்றி நான் தியானித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய அன்பு மனைவி பிரான்சிஸுக்கு ஒத்தாசை செய்ய சங்கத்தினர் இந்த அன்பு என் நினைவிற்கு வந்தது. அவளுடைய வாழ்நாளில் ஒத்தாசை சங்கங்களில் அநேக ஸ்தானங்களில் அவள் ஊழியம் செய்திருக்கிறாள். அவளுக்கு எனக்கும் 31 வயதாக இருந்தபோது கனடா ஊழியத்தின் தலைவராக நான் அழைக்கப்பட்டேன். அந்த 3 ஆண்டு நியமத்தில் ஒன்டாரியோ மற்றும் கியூபெக் மாகாணங்களை சேர்ந்து அந்த பரந்த பகுதியில் ஒத்தாசை சங்கங்கள் அனைத்திற்கும் பிரான்சிஸ் தலைமை தாங்கினார். அவளுடைய சில நெருங்கிய நட்புறவுகள் அந்த நியமத்திற்கு அப்படியே பின்னர் எங்களுடைய சொந்த தொகுதியின் ஒத்தாசை சங்கத்தில் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்புகள் பயனாயிருந்தது. நமது பரலோக பிதாவிற்கு அவள் ஒரு உண்மையான குமாரத்தையும் என்னுடைய அன்பான துணையாயும் என்னுடைய நெருங்கிய தோழியமாயிருந்தால் வார்த்தைகளில் விளக்க முடியாத அளவிற்கு அவளை நான் இழந்திருக்கிறேன். நானும் கூட ஒத்தாசி சங்கத்தை நேசிக்கிறேன். உணர்த்துதலால் அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பூமியின் மீது கர்த்தரின் சபையின் அது ஒரு முக்கியமான அங்கமான நான் உங்களுக்கு சாட்சி அளிக்கிறேன். இந்த ஸ்தாபனத்திலிருந்து வந்து நம்மை நன்மைகளையும் ஆதலால் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டவையுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் கணக்கிட சாத்தியமில்லை. பல்வேறு வகையில் பெண்கள் ஒத்தாசி சங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறோம், ஒருவேளை வேலை செய்து கொண்டிருக்கும். உலகில் சிலர் திருமணமாக அவர்கள் இருந்தும் ஒரு நல்ல திருபிதிகமான வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள். உங்களில் சிலர் பிள்ளைகளை வளர்ப்பதில் சுறுசுறுப்பான தாய்மார்கள். உலகில் பிறர் விவாகரத்திலோ அல்லது மரணத்தினாலோ உங்களுடைய கணவன்மார்களை இழந்து கணவன் மற்றும் தகப்பனின் உதவியில்லாமல் உங்களில் பிள்ளைகளை வளர்ப்பதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களில் சிலர் பிள்ளைகளை வளர்த்து விட்டு இருக்கிறார்கள், ஆனால் உங்களுடைய விட உதவி இன்னமும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது என நீங்கள் உணர்கிறீர்கள். உங்களில் அநேகருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பான அக்கறை மட்டுமே தேவைப்படுகிறது. வயதான பெற்றோர்களிடம் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் நாம் எங்கிருந்தாலும் நம் அனைவருக்கும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஒவ்வொருவருக்கும் அது வெவ்வேறாக இருந்தாலும் நம் அனைவருக்கும் அது பொதுவாயிருக்கிறது. அநேக வித்தியாசமான வகை மனிதர்களால் நிரம்பியிருக்கிற இந்த மாம்ச உலகில் நாம் வாழ்ந்தால் நாம் சிந்திக்கக்கூடிய அநேக பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. சில நேரங்களில் கலந்துடும் நாம் கேட்கிறோம். இந்த டெலஸ்டியல் உலகத்தில் நான் பயணிக்கும் போது என்னுடைய கண்கள் எவ்வாறு செலஸ்டியல் உலகத்தில் பதித்திருக்க முடியும்? அநேக சோதனையையும் போராட்டங்களையும் நீங்கள் அனுபவிக்கும் நேரங்களில் எல்லா வற்றையும் கொடுக்கிறவரிடமிருந்து நீங்கள் பறிக்கப்பட்டதாக தினம் தனிமையாக்கி படுத்தப்பட்டதாக உணர்கிறீர்கள். நீங்கள் தனிமையாக நடப்பதாக நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். விசுவாசத்தை பயம் மேற்கொள்ளுகிறது. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்ட நான் பெற்ற எந்த ஒரு புதுமதிக்கும் மேலாக ஜபத்தை சார்ந்திருக்க கொண்டு கொடுக்கப்பட்ட ஆலோசனையை மேலானது. அது எனக்கு ஒரு அடிப்படை அங்கமாக நங்கூரமாக மாறி பலத்தின் நிரந்தர ஆதாரமாகவும் தெய்வீக காரியங்களின் அறிவின் அடிப்படையாகவுமானது. துரதிருஷ்டமான காரியங்கள் நடந்தாலும் ஜெபத்தில் நாம் ஆதரவை காண முடியும். ஏனெனில் தேவன் நமது ஆத்மாக்களுக்கு சமாதானம் உரைப்பார். அப்போஸ்தலர் பவுல் ஆலோசனை அளித்தான், உங்களை விண்ணப்பவங்களை தேவனாக தெரிவிப்படுத்துங்கள். எல்லா புத்தகமும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்துக்கு உங்களில் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். தனிமையாக நடக்க நாம் இந்த பூமியில் வைக்கப்படவில்லை. வல்லமையின் பலத்தின் அறுதலின் என்ன ஒரு ஆச்சரியமான ஆதாரம் நம் ஒவ்வொருவருக்கும் பூமியில் கிடைக்கிறது. நம்மை விட நம்மை அதிகமாக அறிந்திருக்கிறவரான அவர் ஒரு விசாலமான புரிந்து கொள்ளுதலை பார்த்திருக்கிறவரான அவர் ஆதியிலிருந்து அந்தம் வரை அறிந்திருப்பார். நாம் தேவனிடத்தில் ஜபத்திக்கும் போது இரட்சகரால் நமக்கு போதிக்கப்பட்ட வார்த்தைகளை நாம் மறக்காமல் இருப்போமாக. வேதனையான துன்பத்தையும் சிலவையும் அவர் எதிர்கொண்ட போது அவர் பதிலடுத்த ஜபித்தார், என்னுடைய சித்தத்தின்படியிலே உம்முடைய சித்தமுடைய ஆக வேண்டும். கவிஞ்ச இந்த வார்த்தைகளுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். எந்த அரிய முறையில் என நான் அறியேன், ஆனால் இதை நான் அறிவேன், தேவன் ஜபங்களுக்கு பதிலளிக்கிறார். ஜபங்கள் எப்போதுமே கேட்கப்படுகின்றன என எனக்கு கூறுகிற அவருடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன் என நான் அறிவேன். சீக்கிரமாகவோ தாமதமாகவோ பதிலளிக்கப்படும். ஆகவே நான் ஜபத்து அமைதியாக காத்திருக்கிறேன். நான் நாடுகிற ஆசீர்வாதங்கள் நான் நினைத்த வழியில் வருமென நான் அறிவேன். ஆனால் என்னுடையதை விட ஞானமாயிருக்கிறவருடைய அவரிடத்தில் மட்டுமே நான் ஜபிப்பேன். என்னுடைய வேண்டுகோளுக்கு அவர் பதிலளிப்பார் என்று அல்லது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக கூட சில பதில்களை அனுப்பி வைப்பார் என நிச்சயமாக நான் அறிவேன். பிரச்சனைகளின் நேரங்களில் மட்டுமே அல்ல ஜபிப்பது, எப்போதுமே ஜபிக்க வேண்டும். நமது ஆழ்ந்த சிந்தனைகளில் நாம் ஜபிக்க வேண்டும். திரும்ப திரும்ப வேதனைகளில் நமக்கு கூறப்படுகிறது, இதத்தில் கூறப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்மையே கேட்க வேண்டிய கேள்வியான நீங்கள் ஜபிக்க நினைக்கிறீர்களா என்ற மிக பிடித்தமான பரிசுத்த பெற்ற பாடலின் வரிகள் கேள்வி எழுப்புகிறது. வேதங்களை நாம் படித்து தியானிக்கும் போது பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கிற இனிய வழிகாட்டுதலை நாம் அனுபவிப்போம். நமது கேள்விக்கு பதில்களை நாம் காண்போம். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம். மூலமாக வருகிற ஆசீர்வாதங்களை நாம் அறிவோம். நமது பரலோக பிதாவின் நமது இரட்சகரின் இயேசு கிறிஸ்துவின் ஒரு உரியான சாட்சியை நம் மீதுள்ள அவர்களின் அன்பை நாம் பெறுகிறோம். தலைவர் கார்டன் பி ஹிங்க்லி சொன்னார், அவருடைய வார்த்தைகளில் உண்டு கழிங்கள். அந்த பலத்தையும் அந்த சமாதானத்தையும் எல்லா புத்திக்கும் மேலான அந்த ஞானத்தையும் அவைகளிலிருந்து பெறவும் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜபத்தை நாம் நினைவு கூர்ந்து வேதனைகளை படிக்க நாம் நேரம் ஒதுக்கும் போது நமது வாழ்க்கை அளவிட முடியாமல் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படும். நமது சுமைகள் இழக்கப்படும். ஒரு குறிப்பிட்ட பெண்ணின் ஜபத் ஜபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் எவ்வாறு நமது பரலோக பிதா பதிலளித்து உடனடியே அவள் நாடி சமாதானத்தை நிச்சயத்தையும் கொடுத்ததார் என்று நான் இப்போது உங்களுக்கு ஒரு கதை மூலியமாக கூறுகிறேன். கடந்த ஆண்டு தேங்க்ஸ் கிவிங் பண்டிகைக்கு பின்னர் கிறிஸ்துமஸுக்கு வீட்டிற்கு வந்து விருந்தினர் வந்திருந்த போது டிப்பனியின் பிரச்சனை ஆரம்பித்தமானது. அவளுடைய கணவர் மருத்துவ கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது இப்போது அவருடைய மருத்துவ பரீட்சையின் இரண்டாவது ஆண்டில் இருந்தார். அநேக மணி நேரங்கள் அவர் செலவழிக்க வேண்டியிருந்ததால் அவர்கள் இருவருமே விரும்புகிற மாதிரி அதிகமாக அவளுக்கு அவரால் உதவ முடியவில்லை போனது. அவர்களுடைய நான்கு இளம் பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்கிற வேலையையும் சேர்ந்து இந்த விடுமுறை காலத்தில் செய்த முடிக்கப்பட வேண்டிய அநேக காரியங்களையும் டிப்பனியின் தலையில் விழுந்தது. அவள் சுமைகளால் சூழப்பட்டு பின்னர் அவள் மிக நேசித்த ஒருவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதை அவள் அறிந்தாள். அவருடைய சுமையையும் கவலையும் மிக அதிகமாக அவளை பாரப்படுத்தி ஆரம்பித்து அவள் சோர்வை உடைந்து கவலைக்குள்ளானவரா. வேதங்கள் மூலமாக அவள் சமாதானத்தை நாடி அவளை சுழித்திருந்த கவலை இருந்து விடுதலை கிடைக்க அவள் ஜபித்தாள். சமாதானமே உதவியோ வருவதாக தோன்றாத போது தேவனால் கைவிடப்பட்டதாக அவள் ஒரு உணர ஆரம்பித்தாள். அவளுடைய குடும்பமும் நண்பர்களும் அவளுடைய ஜபங்களை அவளுக்கு உதவ எல்லா முயற்சிகளையும் எடுத்தார்கள். அவளை சரீரப்பரமாக ஆரோக்கியமாக வைத்திருக்க அவளுக்கு பிடித்த எல்லா உணவுகளையும் அவர்கள் கொடுத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட கஷ்டமான நாளில் எப்போதுமே அவள் விரும்பிய உணவுடன் ஒரு தோழி அவளை கவர முயற்சித்தாள். எதுவுமே நடக்காத போது அவளுடைய தோழி சொன்னால், உனக்கு பிடிக்கிற ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். சிறிது நேரம் யோசித்துவிட்டு அவள் சொன்னால், எனக்கு வீட்டில் செய்த அப்பம் ஒன்றுதான் பிடிக்கும். ஆனால் வீட்டில் அதில் இல்லை. அன்று மத்தியானம் டிப்பனியின் கதவு மணி அடித்தபோது அவளுடைய கணவர் வீட்டிற்கே நேரிட்டு அவர் கதவை திறந்தார். டிப்பனியிடம் அவர் திரும்பி வந்தபோது அவர் கையில் வீட்டில் தயாரித்த அப்பமாயிருந்தது. அவர்களுக்கு எவ்வளவாக பிரச்சனை இல்லாத பரிச்சயமில்லாத ஷெரி என்ற பெயருடைய ஒரு பெண்ணிடமிருந்து அது வந்திருந்தது என அவர் சொன்னபோது டிப்பனி வியப்புற்றாள். அவள் கொலராடோவின் டென்வர் வாழ்ந்த டிப்பனியின் சகோதரி நிக்கோல் தோழி. சில மாதங்களுக்கு முன் தேங்க்ஸ் கிவிங் பண்டிகைக்காக நிக்கோலை அவளுடைய குடும்பமும் டிப்பனியின் வீட்டில் தங்கியிருந்த போது அவர்கள் ஷெரியை அறிமுகப்படுத்தினார்கள். இப்போது அநேக மாதங்களுக்கு பின் அந்த சுவையான அப்பத்தை கையில் வைத்து கொண்ட ஒரு இரக்கமான பணியில் ஷெரியை அனுப்பியதற்காக அவளுக்கு நன்றி சொல்ல அவளுடைய சகோதரி நிக்கோலை டிப்பனி அழைத்தாள். மாறாக டிப்பனியை சந்திக்க நிக்கோல் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று, அதை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியாது என்று அவளுக்கு தெரிய வந்தது. அந்த அப்பத்தை கொடுக்க அவளை எது உணர்த்தியதென கண்டுபிடிக்க அவளுடைய தோழி ஷெரியை நிக்கோல் தொடர்பு கொண்ட போது கதையின் அடுத்த பக்கமும் பார்ப்போம். அப்பம் கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட நாள் காலையில் ஷெரி ஒரு அப்பம் தயாரிக்க வேண்டும் என திட்டமிட்டிருந்த போது ஒன்றிற்கு பதிலாக இரண்டு அப்பங்களை தயாரிக்க அவள் உணர்த்தப்பட்டாள். அதற்கு எதற்கு என்று தெரியாவிட்டாலும் இரண்டாவது அப்பத்தை அவளது காரில் அவளோடு எடுத்துக்கொண்டு அந்நாளில் அவள் உணர்ந்து பட்டதாக அவள் சொன்னாள். ஒரு தோழியின் வீட்டில் மதிய உணவை முடிந்த பின்பு அவளுடைய ஒரு வயது மகள் ஆழ ஆரம்பித்த தூக்கத்திற்காக வீட்டிற்கு அழைத்து கொண்டு போயிருந்த போது அவள் நினைத்தாள், பட்டணத்திற்கு மறுபக்கத்தில் 30 நிமிட வண்டியொட்டி கொண்டிருப்போகிற தூரத்தில் இருந்த அவளுக்கு அரிதாகவே பரிச்சயமான நிக்கோலின் சகோதரி டிப்பனிக்கு அந்த இரண்டாவது அப்பத்தை கொண்டுபடியான சரியான உணர்வு அவளுக்கு வந்தபோது ஷெரி தயங்கினாள். மிக கலைப்பியாயிருந்த அவளுடைய மகளை வீட்டிற்கு கூட்டி போக விரும்பியதாலும் ஏறக்குறைய அந்நியர்களாக கருதப்பட்ட டிஃபனிக்கு அந்த அப்பத்தை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு அவள் தயங்கினாள். அவள் வந்து சேர்ந்த போது டிஃபனியின் கணவர் கதவை திறந்தார். அவள் நிக்கோலின் தோழி என்று தேங்க்ஸ் கிவிங் பண்டிகையின் போது அவர் அவளை சந்தித்ததாக ஷெரி அவருக்கு நினைவுபடுத்தி அவரிடம் அப்பத்தை கொடுத்துவிட்டு போய்விட்டாள். பட்டணத்திற்கு மறுபக்கத்திலிருந்து ஒரு முற்றிலுமான அந்நியர் மூலமாக விரும்பப்பட்ட அப்பத்தை மட்டுமல்ல ஒரு தெளிவான அன்பின் செய்தியை டிஃபனிக்கு கர்த்தர் அனுப்பினார் என்பது நடந்த ஒன்று. அவளுக்கு நடந்ததை வேறு எந்த வகையிலும் விவரிக்க முடியாது. அவள் தனியாயில்லை என்றும் தேவன் அவளை பற்றி அறிவாரா என்று அவளை கைவிடவில்லை என்றும் ஒரு உடனடியான உணர்வு அவளுக்கு தேவையாயிருந்தது. அவளுக்கு அரிதாக பரிச்சயமான அவளுடைய தேவையை பற்றி எந்த விவரத்தையும் அறியாத ஆனால் பரிசுத்த ஆவியின் உணர்ந்துதலுக்காக செய்தி கொடுத்த அதன் உணர்த்தலை பின்பற்றி யாரோ ஒருவர் மூலமாக அவள் விரும்பிய அந்த அப்பம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அவளுடைய பரலோக பிதா அவளுடைய தேவைகளை அறிந்திருந்தார், உதவியை அனுப்பி வைத்தார் என்று அவளுக்கு தெரிந்தது. எனதருமை சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரலோக பிதா நேசிக்கிறார். அந்த அன்பு
we will know of God's love for us.
அக்கறையுடனும் நேர்மையுடனும் அர்ப்பணியமான வேதப்படியின் மூலமாகவும் நமது பரலோக பிதாவை நாம் நாடும்போது நமது சாட்சிகள் பலமாகிறது, ஆழமாய் பதியும். என்னுடைய அன்பை உங்களிடம் விட்டு வைக்கிறேன், என்னுடைய ஆசீர்வாதங்களை உங்களுடைய விட்டு வைக்கிறேன். நீங்கள் செய்கிற நன்மைகள் யாவற்றையும் நீங்கள் வைக்கிற வாழ்க்கைக்காகவும் என்னுடைய நன்றியை உங்களுக்கு விட்டு வைக்கிறேன். எல்லா நல்ல வரத்துடனும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை இரட்சகர் மீட்பரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜபிக்கிறேன். ஆமென்.
Our Father in heaven,
the
spirit of profound reverence, we come before thee.
இங்கிருந்த பரிசுத்தாவியின் மகிமைக்காக உம்மிடத்தில் எங்களுடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த முடிவின் போது ஆண்டவரே, நாங்கள் கூடியிருந்த சமயத்தில் இங்கு கூடியிருந்த ஒவ்வொரு சகோதரிக்காகவும் ஆண்டவரே, நாங்கள் ஜீவன் உள்ள தீர்க்கதரிசிக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். தலைவர் தாமஸ் மான்சனுக்காக நன்றி கூறுகிறோம். நீங்கள் கேட்ட செய்திகள், சிஸ்டர் பாட்டன் மற்றும் சகோதரி ஸ்டீவன்ஸ், சகோதரி ரீவ்ஸ் கொடுத்த செய்திகளுக்காக நன்றி கூறுகிறோம். அவர்களுக்கு உதாரணமாக இருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த ஒத்தாசை குழுக்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். நாங்கள் பிரீஸ்டோடுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உடன்படிக்கைகளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்திலும்
நீரங்களை
ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடத்தில் கேட்கிறோம். உம்முடைய கட்டளைகளையும் உடன்பாடுகளையும் உடன்படிக்கைகளையும் செய்ய எங்கள் மனதிலே ஆவலாயிருக்கும்படி கேட்கிறோம். நாங்கள் வேதாகமத்தை படித்து உம்மிடத்திலே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக உம்மிடத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற போதும் உங்களுடைய சுவிசேஷத்தை நாங்கள் இந்த காரியங்களை எல்லா காரியங்களுக்கும் நன்றி கூறி இந்த காரியங்களை தோரே குமார் நாகேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.